நுகர்ந்த உணர்வின் தன்மை ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி தன்னுடன் உடலாக இணைக்கப்படும் போது சிவம் என்றும், இந்த உடல் ஆவதற்கு முன் உணர்வின் தன்மை ஆக ஒரு எதை எந்த தாவர இனத்தை அது நுகர்கின்றதோ அது வினை என்றும், சிவனுக்கு முந்தியவன் வினை என்றும், அதை நுகர்ந்து உணர்வின் தன்மை தான் உடலாக்கப்படும் போது வினை என்றும், வினைக்கு நாயகனாக அந்த உணர்வின் தன்மை இயக்குகிறது என்ற நிலையை அன்று அவசியம் இது தெளிவாக்கினான். ஆகவே இவ்வாறு பல கோடி சரீரங்களிலிருந்து தீமைகளை வென்றுடும் உணர்வுகள் தான் பெற்று மனிதனாக உருவாக்கப்படும் போது அனைத்து தீமைகளையும் அறிந்து உணர்ந்து தீமைகளிலிருந்து விடுபடும் உணர்வின் தன்மை பெற்று இன்று மனிதனாக உருவாக்கி மனிதன் உடலிருந்து வரக்கூடியதை கார்த்திகேயா. ஆக ஒன்றை மாற்றியமைக்கும் முருகா, முருகு மாற்றியமைக்கும் சக்தி என்றும், இந்த ஆறாவது அறிவை மனிதனை காக்கும் சேனாதிபதியாக இருக்கிறது என்றும், அதன் இணைசேத்த அந்த இயக்கத்தின் சக்தி வலிமை மிக்க சக்தி என்றும், வள்ளி என்றும், வேடுவனின் மகள் என்றும் காவிய தொகுப்பை தெளிவாக கூறப்படுகின்றது நமது சாஸ்திரங்களில். இவ்வாறு உருவான இந்த உண்மையின் நிலைதான் இதிலே அந்த விநாயகர் தத்துவத்தை ஆதி மூலம் என்று இந்த உயிர் நம் பூமிக்கு உறப்பும் போது இந்த மனிதனை உருவாக்க மூலம் எது? உயிர் தான். ஆதி மூலம் என்று காரண பெயரை சிட்டி ஒவ்வொரு சரீரத்திலும் சேர்த்துக் கொண்ட உணர்வு கொப்ப எதை சுவாசித்ததோ மூசிக வாகனம், அதன் தனக்குள் சுவாசித்த உணர்வுகள் அந்த வாழ்க்கை வாகனமாக அமைத்து அந்த உணர்வுகள் அதன் வாழ்க்கையிலே எதை அதிகமாக நேசித்ததோ அது கணங்களுக்கு அதிபதியாகி அந்த உணர்வின் துணை கொண்டு பரிணாம வளர்ச்சி அடைந்தது என்ற நிலையை அன்று அகஸ்தியன் தெளிவாக கூறினான் சிவ தத்துவத்தில். இதன் உணர்வின் தன்மை அது வளர்ச்சி அடைந்து ஆக பல கோடி சரீரங்களையும் அடைக்கிடும் தன்மை கொண்டு கணங்களுக்கு அதிபதியாகி மனிதனாக அது உருவாக்கும் போதும் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து இயக்குது உயிர். இவை அனைத்தும் ஆதி மூலம் என்றாலும் இது நாம் எண்ணியது அனைத்தும் ஒவ்வொன்றையும் உருவாக்கியது உயிர் என்ற நிலையில் தெளிவாக்கப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் சாதாரண மனிதனும் எளிதில் கண்டுகொள்ள மூசிக வாகன எலி எவ்வாறு தனதுக்கு வசதி தேட சமதரையை வங்கிட்டு அதற்குள் குடியிருப்பாக வைத்துக் கொள்கின்றதோ, இதை போன்றுதான் தன்னை காற்றிலும் வலிமை கொண்ட உணர்வை நாம் சுவாசித்தால் அது வங்கிட்டு தன்னுடைய நிலைகள் அடக்கி அதனுடைய ஆட்சி புரிய தொடங்கும் என்பதற்காகத்தான் இங்கே எலியை போடுகின்றார். ஆக மனிதனின் நிலைகளை தீமைகளை நுகர்ந்தால் அது மாறி தீமையின் விளைவாக நம்மை நோயாக மாற்றி நாம் இழிநிலை சரீரமாக மாற்றும் என்பதற்காக விநாயகர் அருகிலே வேம்பை வைத்தார். அதே சமயத்தில் மனிதன் இந்த தீமைகளை வெள்ளிடும் உணர்வுகள் சுவாசித்து உணர்வும் ஒளியும் சரீரமானவன் துருவ மகரிஷி. ஆக இதை அரசாக காட்டினான். இந்த பிரபஞ்சத்தில் உருவாகும் நிலையை அதை அடைக்கு ஆட்சி புரியும் தன்மை பெற்றவன் துருவ மகரிஷி. அதனின் உணர்வை நாம் நுகர்வோம் என்றால் அந்த உணர்வுகள் நம் மனிதனின் வாழ்க்கை இருளை வென்று ஒளியின் சரீரமாக நிலைவெல்ல முடியும் என்று காவிய தொகுப்பை தெளிவாக காட்டுள்ளார். ஆகவேதான் விநாயகர் பக்கம் இந்த அரசை வைத்து சாதாரண மக்களும் எளிதில் நாம் நீராடும் நிலைகள் கொண்டு மேலழுக்கை போக்கி துணி எழுக்கை போக்கி கரையேறி வரப்படும் போது மேற்க பார்க்க வைத்திருக்கும் இந்த விநாயகரை உற்று நோக்கி அவன் காட்டிய காவிய தொகுப்பை தனக்குள் பதிவாக்கி இந்த நினைவினை உயிருடன் ஒன்றி நினைவினை விண்ணை நோக்கி ஏகி அந்த துருவ மகிழ்ச்சி காட்டிய உணர்வினை நாம் நுகர்ந்தோம் என்றால் நமக்குள் வரும் தீமையான நாம் நுகர்ந்த தீமின் அழுக்கை போக்க உதவும். மேலழுக்கை போக்க நீரை கொண்டு கழுவினாலும் இதை அகற்றி அருண்யான உணர்வை தனக்குள் சேர்த்து ஒவ்வொரு அணுக்களையும் பட்ட இந்த தீமைகளை அகற்ற அரு உணர்வுகளை தனக்குள் சேர்த்து தீமைகளை செயலற்றதாக ஆக்கும் நிலைகள் தான் அதை அடைக்க ஆட்சி புரியும் தன்மை வேணும் என்று விநாயகருக்கு அங்குசத்தை கொடுத்திருப்பார். ஆக மனிதன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு எதையும் அடுக்கும் சக்தி கொண்டவன் என்ற நிலையும் முழு முதற் கடவுள் என்று விநாயகர் தத்துவத்தை கூறப்பட்டுள்ளது. ஆகவே அனைத்தும் இன்று ஒவ்வொன்றும் சந்தர்ப்பத்தால் எதை கவர்ந்து கொண்டத காந்தப்பலன் அறிவு ஒன்றுக்குள் சேர்ந்த பின் அதன் உணர்வின் தன்மையாக இயக்கி அது கடவுளாக உள் நின்று அந்த உணர்வின் தன்மை தனக்கும் நுகர்ந்து அதன் உணர்வின் தன்மையை வளர்க்கின்றது என்ற நிலையை தெளிவாக்கப்பட்டுள்ளது காவிய தொகுப்புகள். ஆகவே இதை போன்று நாம் மனிதன் எதனை நுகர்ந்து உணர்வின் தன்மை உருவாக்கும் திறன் பெற்றவன் ஆறாவது அறிவு என்றாலும் ஆதி மூலம் என்ற உயிர் பல கோடி சரீரங்களை வென்று ஆக மனிதனாக உருவாக்கிய சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு அவன் மற்றொன்றை இணைத்து அது உருவாக்கும் தன்மை பெற்றவன். அதான் அங்கு விநாயகருக்கு அங்குசத்தை கொடுத்திருப்பார். அதே போன்று தனக்குள் அந்த உணர்வின் ஒளியாக ஒரு சங்கின் தன்மையும் தனக்குள் மற்ற உணர்வின் தன்மையை தெளிவாக காட்டுவார்கள். ஆக நாம் அறிந்துணர்ந்து சிலையின் ரூபத்தை இது துவைதம், இந்த உணர்வின் தன்மை நாம் நுகரப்படும் போது அத்வைதம், நுகர்ந்து உணர்வின் தன்மை நமக்குள் இயக்கப்படும் போது விசிஷ்ட அத்வைதம், ஆக நம் உடலின் தன்மை அணுக்களின் தன்மை அடைந்து நம் உடலாகவது துவாயது. ஆகவே இந்த சிலையை பார்க்கும் போதும் அது உணர்வின் தன்மையை தனக்குள் செலுத்தி கிருமிகளை அகற்றிடும் அணுவாக மாற்றி அதன் உணர்வின் தன்மை தன் உடலாக எப்படி இயக்க வேண்டும் என்றும் அது அடக்கிடும் அருண்ஞானி உணர்வை நீ நுகர்தல் வேண்டும் என்பதற்குத்தான் மூஷிகா வாகனம். அதை சுவாசித்தால் அதை கடன்களுக்கு அறிவதினால் அவன் சென்ற இடம் இந்த உயிர் இதை வழி வைத்து அதனடைய அழைத்து சென்று என்றும் கருவியில்லா நிலைகள் அடைய செய்யும் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது சாஸ்திரம். இதைத்தான் இந்த உணர்வின் தன்மை பிரித்து தற்காலத்தில் அவன் கண்ட உண்மையும் அகேசினால் கண்ட உணர்வுகளே இதை வெளிப்படுத்தும் போதும் நாராயணனால் உருவாக்கும் இந்த நிலையை சூரியனை நாராயணன் என்றும் ஆக அது ஐந்து தள நாகன் மேல் பள்ளி கொண்டான் நாராயணன் என்று காட்டினார்கள். ஆக இது வியாசகர் தத்துவம். அகசினால் கண்டு பல லட்ச ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கிய உணர்வுகள் அது சூரியன் ஒளியானது எப்படி என்ற நிலைகளில் அகசின் கண்டு உணர்ந்த உணர்வுகளும் மனிதனாக உருப்பட்ட நிலையும் இந்த உணர்வுகள் இதன் பூமியில் படர்ந்திருப்பதை இவன் சந்தர்ப்பத்தால் இவன் நுகர்ந்த உணர்வுகள் அவன் அறிந்த நிறைவு கொண்டும் விஷத்தின் தன்மை கொண்டும் பல அணுக்களாக சேர்த்து அதன் உணர்வின் தன்மையாக கோள்கள் எப்படி உருவானது என்ற நிலையும் இவன் எந்த காலத்துக்கு தக்கவாறு அதை மொழிபெயர்க்கின்றான் இப்போதும் பார்க்கின்றோம். நமது தமிழ் மொழிகளில் இன்று எத்தனை மாறிவிட்டது என்று இனிப்பகம் அகம் என்ற நிலைகளில் இன்னும் எத்தனை மொழி இது எத்தனை வகைகளை பெயர்களை மாற்றிவிட்டார்கள். இப்ப தலை என்ற நிலையை தலை என்ற நிலைகள் மாற்றி இப்படி பல பல எழுத்துகளையும் மாற்றிவிட்டிருக்கார். லா என்ற நிலையை அழைத்து லா என்ற நிலைகளை இணைத்து இதுதான் உண்மையான தமிழ் என்று இப்போது நிலையில் மாற்றுகின்றார்கள். அன்றைய தமிழின் தன்மையை அரசர்கள் தனக்குள் பரிபாஷின் உணர்வாக மாற்றிக்கொண்டு ஒவ்வொருவரும் தனக்குள் இப்போ கேரளாவில் எடுத்துக்கொண்டார் சமஸ்கிருதமும் அதை தமிழும் அதனுடைய இணைக்கப்பட்டு எழுத்தின் தன்மை மாற்றப்பட்டு மலையாளம் அது வந்து மலைவாழ் நிலைகளில் இதை ஆளும் உணர்வுகள் என்ற நிலைகளில் மலையாளம் இருந்து மலப்பகுதியில் இருப்பதனால் மலையாளம் என்ற கருத்தினை கூட்டி அந்த உணர்வின் தன்மை கொண்டு எழுத்து வடிவை மாற்றினார். ஆனால் தமிழ் மொழி கொண்டு ஆட்சி புரிந்தாலும் ஆரியர்கள் படையெடுத்து வரப்படும்போது இந்த முண்டர் ஒளியின் தன்மை கொண்டு அதனை பல நிலைகளை ஆரியர்கள் என்றால் வேற யூதர்கள் அந்த யூதர்கள் படையெடுத்து அந்த வந்த நிலைகள் கொண்டுதான் இன்று கேரளாவில் பெரும்பகுதியானவர்கள் அங்கே தஞ்சம் புகுந்து வந்தார்கள். இஸ்ரேல் நாடு சுதந்திரம் அடைந்த பின் அங்கிருந்து வெளி சென்றார்கள். அவர்களைத்தான் பரசுராம் சேத்திரம் என்றும் ஆக சமப்படுத்தும் உணர்கொண்டவன் என்றும் அதன் மந்தர் ஒளி கொண்டு எதனை அடைக்கிடும் நிலைகள் என்று யூத அதாவது இஸ்ரேல் நாட்டில் பல மந்தர் ஒளிகள் மாற்றி அமைத்த நிலைகள் தான். அதை அவர்கள் குடிவரப்படும் போது இந்த மொழிக்கு தக்கவாறு மாற்றி இவர் இசைக்கு தக்கவாறு தன் உணர்வின் தன்மை மாற்றி அதை மலைவாழ் மக்களும் மலைவாழ் என்ற நிலையிலும் மலையாளம் அதை ஆளும் என்ற நிலைகளை இவ்வாறு அதை இந்த உணர்வு கொண்டு தற்சமயத்தில் இதே தமிழ் எழுத்து இருக்கும். இதை போன்ற சில ஆலயங்களில் எடுத்துக்கொண்டால் எழுத்துகளில் சில வித்தியாச எழுத்துகள் இருக்கும் இதே தமிழ் மொழி கொண்டு. ஆக தட்டெழுத்து வட்டெழுத்து என்ற நிலைகளை எத்தனையோ மொழிகள் எழுத்துகள் மாறியுள்ளது இவைகள் துணிகளும் மாறியுள்ளது. கடந்த கால தமிழில் எழுத்துக்கொண்ட உணர்வுகள் காலத்தால் இவை அனைத்தும் சிறுகு சிறுகு மாறி ஆக இசையின் தன்மை மாறி அதன் உணர்வுகள் எத்தனையோ நிலைகள் மாறிவிட்டது. இந்த எடுத்துக்கொண்ட தென்னாட்டில் எடுத்துக்கொண்டால் இந்த தமிழ் பாஷையே அதனுடைய ராகமாக இருக்கும். அதை கடந்து வரப்படும் போது மதுரையில் இரு வித்தியாசமாக இருக்கும். அதை கடந்து கோயம்புத்தூர் வரும்போது அதை காட்டில் வித்தியாசமா இருக்கும். அதை கடந்து திருச்சி பக்கம் போனால் இதனுடைய தமிழ் மொழியினுடைய வித்தியாசமா இருக்கும். அதை கண்டு அதை அதுக்கு அடுத்தால் ஏற்காடு பக்கம் போனால் அந்த தமிழ் வித்தியாசம் இருக்கும். இதையெல்லாம் அந்த கொச்சை வார்த்தையா அங்க வரும். ஆற்காடு பக்கமெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கொச்சையாவே வரும். கணவன் மனைவி மறித்து நடப்பது கூட ஏய் அப்படிங்கிற வகையில் அதுல குறையான உணர்வுகள் தான் அந்த பகுதியில் ஜாஸ்தி வரும். ஆக இந்த தமிழுக்குள்ளேயே இத்தனை குறைபாடு இருக்கு. ஆக இன்று மெட்ராஸிலேயோ மற்றவர்களை இந்த தமிழும் இதையும் கலந்து ஜலுப்பு இந்த நிலையை சளி பிடிக்கிற ஜலு பிடிச்சிருக்கிற என்ற நிலையை சுருக்கமாகவும் சொல்லுகின்றார்கள். ஆகவே தெலுங்கும் இவைகளும் தெலுங்கு ஆட்சியில் இந்த சென்னையில் ஆட்சி புரியப்படும் போது இந்த உணர்வுகள் மாறி இதனுடைய நிலையை மாற்றிவிட்டது. அதே போல அந்த தெலுங்கு சாம்ராஜ்யத்தின் அருகில் இருக்கும் தமிழ்கள் அனைத்துமே மாறுபட்ட நிலைகளே இருக்கும். அதே சமயத்தில் இந்த பகுதியில் எடுத்துக்கொண்டால் கன்னட நிலைகள் என்று எடுத்துக்கொண்டால் இங்க இருக்கக்கூடிய தமிழும் சேலம் இவைகள் எல்லாம் அந்த தமிழின் தன்மை மாற்றம் இருக்கும். ஆக கன்னடம் கற்றுக்கொண்ட உணர்வுகள் இங்கே படியெடுத்து தொடரப்படும் இதனுடைய உணர்வுகள் இயக்கப்படும் போது இதனுடைய மாற்றங்கள் ஏற்பட்டது. இப்படி தமிழ் மொழிகளின் மற்ற சாம்ராஜ்யங்கள் வரும்போது மொழி மாற்றங்கள் ஏகி இந்த உணர்வின் தன்மை இங்கே வளர்ச்சி அடைகின்றது. இப்படித்தான் கால நிலைகள் எப்படி உருவானது என்ற நிலையும் நமது குருநாதர் இதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். ஆக அந்தந்த சந்தர்ப்பம் சாம்ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று பல முறைகளில் இதை சொல்வது போலதான் இன்று அன்று இது வியாசகர் கடவுள் அவதாரம் 10 என்ற நிலைகளை காட்டுகின்றார். ஏனென்றால் இன்று மீன் இவனை காத்தருளியது. ஆக முதன் முதல் மீன் தோன்றியது அந்த நாராயணன் மற்ற அணுக்களின் தன்மை உயிரணுக்கள் ஆகி இந்த நீர்வாழ் நிலைகளை உருவாக்குகின்றது தான் முதல் நிலையில் மெச்ச அவதாரம் என்று காட்டுகின்றார் நாராயணன். ஆக அதே சமயத்தில் முதல் நிலையில் இந்த உஷ்டத்தின் தன்மை உயிரணுக்குள் தோன்றும் போது இரண்டாவது அவதாரம் நாராயணன் என்றும் அது வந்து விஷ்ணு என்றும் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் இருக்கும்போது அந்த நாராயணன் மச்ச அவதாரமாக தோன்றுகின்றான். இது கடலில் இருந்து வெளிப்படி காட்டுவார். இதை போல இந்த உணர்வின் தன்மை வரப்படும் போது இதனை அது வளர்ச்சியில் கூர்மை அவதாரம் என்று இவர்கள் கொண்டாடுவார்கள். ஆக கண்கள் தோன்றி ஆக கண்ணின் நிலைகள் கொண்டு கூர்மையா பார்த்து இந்த உணர்வின் தன்மை தான் கொண்டு வந்த பிற்பாடு கூர்மை அவதாரம் என்று அந்த கூர்மையின் நிலைகள் கொண்டு இந்த உணர்வின் தன்மை தனக்குள் அது வலிமை கொண்டு மாற்றப்படும் போது வராக அவதாரம் என்றும் காரணத்தரை சுற்றி இந்த உயிர் ஒன்றொன்று கவர்ந்து இந்த உயிர் உடல்களை எப்படி உருமாற்றுகிறது என்ற நிலைதான் வியாசகர் சொன்ன நிலையை மற்றவர்கள் எழுத்து வடிவில் அதன் உணர்வின் தன்மையை பதிவு செய்கின்றார். இப்படி வந்த நிலைகள் கொண்டு ஆக மற்ற பண்பின் வராக நிலையில் வரும்போது தீமைகளை பிளந்து நல்ல உணர்வின் தன்மை தான் நுகரப்படும் போது அது பரசுராம் தீமைகளை ஒடுக்கி அந்த தீமையின உடலை பிளந்து விட்டு தீமையை பிளந்து உணர்வு விளைந்து அதன் தொடர் வரிசையில் மனிதனாக பிறக்க செய்கின்றது. மனிதனானத்தின் பலருடைய எண்ணங்களை சீதாராம் முதலே அதுக்கப்புறம் மனிதனாகவும் பரசுராம் ஆகிய மற்றவருடைய எண்ணங்களை அறிந்து விடும் பலராம் அந்த எண்ணங்கள் பலருடைய எண்ணங்களை தெரிந்து கொள்கின்றோம். பின் இதன் உணர்வை அடக்கும் தன்மை கொண்டு நரசிம்மா எதனையும் அடைக்கிடும் உணர்வு கொண்டு தனக்குள் மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றவன் என்ற நிலையை நரசிம்மா என்றும் இந்த உணர்வின் தன்மையை தீமைகளை அகற்றி உணர்வின் உயிருடன் ஒன்றும் போது அவன் அந்த நரசிம்ம அவதாரத்துக்கு பின் கடவுள் அவதாரம் கல்கி உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக அவன் தெளிவாகிறான் என்று காட்டினாலும் வேதங்கள் கூடியபடி இவர்கள் வேறு விதமாக அதை மாற்றி அமைத்து வாமன் அவதாரம் என்று மந்திர ஒளி கொண்டு ஒரு மனிதனுக்குள் பாய்ச்சப்பட்டு இதனை உருவாக்கி அதன் உணர்வின் செயலாக மற்றொன்றை தனக்குள் அடிமையாக்குவதும் ஆக தீமை என்றால் மந்திர ஒளி கொண்டு மற்ற தீமைகளை அடக்குவதும் ஆக மனிதனுக்குள் பாய்ச்சி அந்த உணர்வின் தன்மை தனக்குள் கட்டாயப்படுத்தி எடுத்துக்கொள்ளும் இதுதான் ஆலயங்களில் செய்யக்கூடிய மந்திர ஒளிகள். ஆக கொடைக்கு மழை பிடிப்பது போன்றும் அதை காட்டுவார்கள் வாமன அவதாரம் என்று. இதையெல்லாம் இவர்கள் ஞானிகள் காட்டிய நிலைகளை திருவு பண்ணி அதன் உணர்வின் தன்மை பிற்காலத்தில் அரசர்கள் தனக்கு உகந்ததாக மாற்றி கொண்டார்கள். ஆக அந்த அருண் மகரிஷி அகஷியன் உயிரை ஆதி மூலம் என்றும் உணர்வை நுகரப்படும் போது ஈசன் என்றும் உருவாக்கும் நிலை என்றும் உருவாக்கி உணர்கொண்டு உருவரும் தன்மையை அது தனக்குள் பிரம்மமாக்குகிறது என்ற நிலையும் தெளிவாக காட்டினான் அன்று அகஷியன். பிற்காலத்தில் வந்தவர்கள் இக்காலத்துக்கு தக்கவாறு யாசர் கண்டு உணர்வதே அதை ஒவ்வொன்றும் இந்த உயிரின் இயக்கத்தை அது எவ்வாறென்று சூரியனிலிருந்து வெளிப்படுத்தி இரண்டாவது உருவாகும் உயிரை விஷ்ணு என்றும் அந்த உணர்வின் தன்மையை தனக்குள் எண்ணத்தால் ஈர்க்கும் சக்தியை ராமன் என்றும் இவ்வாறு அதை உணர்வின் தன்மை கொண்டு அதை காட்டும் போதுதான் வியாசகரால் தெளிவாக்கப்பட்ட உணர்வின் செயல்கள் எண்ணப்படும் போது நாராயணன் திரேத யுகத்தில் சீதா ராமனாக எண்ணுகிறான் என்றும் அந்த எண்ணத்தின் துணை கொண்டுதான் தன் இருளிலிருந்து விடுபட வேண்டும் எண்ணத்தை உணர்வை நுகர்ந்து நுகர்ந்து அதன் உணர்வில் பல சரீரங்கள் எடுத்து கண் விழி உருவானது கண்ணன் என்றும் கண்ணன் கண் உருவான பின் தான் ஒன்றை கூர்மையாக பார்த்து அந்த உணர்வின் தன்மை தனக்குள் பதிவாக்கி அந்த வலிமை தன்மை கொண்டு வராகனானது என்றும் அங்கே காட்டப்படுகின்றது. இப்ப நாம் எடுத்துக்கொண்டால் கட்டாயப்படுத்தி தனக்குள் சேர்த்து கொண்ட வாமன அவதாரத்தின் முன்வைத்தும் வராகன் என்றும் சில இதுகளை இணைத்து காட்டி மச்ச அவதாரம் என்றும் இடைமறித்து ஒரு விஷ்ணு என்ற நிலைகளை நாராயணன் விஷ்ணுவாக பிறக்கிறார் என்றும் இந்த எண்ணங்களின் தன்மை கொண்டு ராமன் என்ற நிலைகளை இது மறைக்கப்பட்டிருக்கும் அவதார நிலைகள். ஆகவே ராமன் என்ற நிலையை தனியா பிரித்து விட்டு இவர்கள் உணர்வின் நிலைகளை காலத்தால் காலப்போக்கில் உண்மையை உணர முடியாத நிலைகள் பல மறைந்து விட்டது. அதைத்தான் நம்ம குருநாதர் தெளிவாக எடுத்து காட்டினார். அதன் வழிகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். ஆகவே அந்த அகஸ்தினால் கண்டுபிடித்த உணர்வுகள் இந்த புவியில் படரப்படும் போது அந்தந்த காலங்களுக்கு தக்கவாறு இந்த 4000 ஆண்டுகளுக்குள் இந்த உணர்வின் தன்மை நுகர்ந்து இக்காலத்திற்கு தக்கவாறு இந்த உணர்வின் இயக்கங்களை கடவுளாக்கி உணர்வின் தன்மையை உருவாக்கி 10வது நிலை அடைவதுதான் உயிரின் தன்மை ஒளியாக்கப்படும் போது கல்கி என்றும். ஆக தீமைகள் புகாது மனிதன் நிலைகளை அந்த தீமைகளை தன் ஆன்மாவில் வரும்போதை மடிமீது வைத்து இறைஞனை அந்த நரநாராயணன் ஆனால் பிழந்தான் வாசப்பிடி மீது அமர்ந்து இறைஞனை பிழந்தான் என்று இந்த உயிரின் தன்மையை உருவாக்கி சூரியன் எப்படி பிரபஞ்சத்தை இயக்குகின்றதோ இதே போல ஒரு உயிரின் தன்மையை உருவாக்கி ஆக சூரியனை போன்று வரும்போது நரநாராயணன் என்று காரணப்பேரை சுட்டுகின்றார். தீமையின் உணர்வுகளை நாம் சுவாசிக்கும் போது நம் ஆன்மாவாக மாறுகின்றது. இதனை வெல்வதற்கு 6வது அறிவின் தன்மை கொண்ட கார்த்திகேயா. ஆக அந்த விண்ணின் ஆற்றலை தனக்குள் எடுத்து உணர்வின் தன்மை தனக்குள் வருபவர் செய்து தன் ஆன்மாவில் இருந்த தீமைகளை பிளந்து தனக்குள் தீமையில்லாத நிலைகள் உருவாக்கும் உணர்வுகள் பெற்றவன் தான் கல்கி. ஆக உயிரின் தன்மை அந்த உணர்வு ஒளியின் சரீரமாக அது ஒளியாகின்றது. ஓர் உயிர் ஒளியாக தன் மின்னிக் கொண்டு இருப்பதை மற்ற உணர்வின் தன்மை கொண்டு இது இருசூழ்ந்த நிலைகள் கொண்டு ஒவ்வொன்றும் அடக்கி இந்த உணர்வின் தன்மையை சிறுக சிறுக தெளிவாகி தெளிந்துடும் உணர்வுகள் அணுக்களாகி அணுவின் நிலை உயிருடன் ஒன்றி உணர்வின் தன்மை அது வளர்ச்சி அடையப்படும் போதுதான் கல்கி என்ற நிலைகளில் அவருடைய வளர்ச்சி முழுமை பெறுகின்றது. தீமையை அடக்கும் உணர்வுகள் தனக்குள் வருகின்றது என்றும் தன் உணர்வின் தன்மை எது தீமையில் இருந்தாலும் அது தனது மிதந்து கொண்டே தனது நிலைகள் வீழ்த்தும் என்றும் குதிரையை போட்டு அதன் மேல் வாள் வீசி தனக்குள் கல்கியும் உருவத்தை காட்டுகின்றார். சாதாரண மக்களும் காணுவதற்கு அவன் எங்கே வானை நோக்கி செல்லுகின்றது அது போகும் நிலைகள் தடை இருந்தால் வீழ்த்திவிட்டு தன் உணர்வின் தன்மை வழியாக விண்வலைகள் பறந்தே செல்வான் மிதந்தே இருப்பான் என்ற நிலையை உணர்த்துவதற்குத்தான் இப்படியெல்லாம் உருவங்களை காட்டி நாம் எப்படி வாழ வேண்டும் இந்த மனிதனின் வாழ்க்கை எந்த தீமைகளை வெல்ல வேண்டும் என்று பல நிலையை காட்டியிருந்தாலும் அதை நாம் யாரும் பின்பற்றாத காலகாலத்தில் அது மறைந்துவிட்டது.